கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜபம் செய்வோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நம்ம எல்லோரும் இந்த ஆராதனை காரணமாக எழுந்து நின்று 118வது பாடலை பாடுவோம். எல்லோரும் எழுந்துருங்க. எழுந்த நாசி தேவரே மோற்றமாங்கிகாரே பே போத்தி கல்வி நம்மை இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியான ஒரு மிக பெரிதான கிருபை செய்திருக்கிறாரு. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து தேவனை கர்த்த இந்நாள் மட்டும் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி உன்ன உணவை கொடுத்து உடுக்க உடையை கொடுத்து இருக்க இருப்பிடத்தை கொடுத்து அவருடைய கிருபைக்குள்ளாக இரக்கத்திற்குள்ளாக அன்பிற்குள்ளாக தயவிற்குள்ளாக வாழும்படி கிருபை செய்திருக்காரு. நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் முழங்கார் படியிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஷவலே விரு 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 Hallelujah, 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 hallelujah. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனை கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை உங்களிடத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான, தியானிக்க போகிறதான வேத வசனங்கள் என்னவென்றால், அது சாலமோனுடைய பிரசங்கியாக இருக்கிறது. சாலமோன் பிரசங்கி என்கிறதான ஒரு புத்தகத்தை அவன் எழுதியிருக்கிறான். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சாலமோனுடைய நீதிமொழிகள், சாலமோனுடைய பிரசங்கி, அதன் பிற்பாடு சாலமோனுடைய உன்னத பாட்டு, மூன்றுமே ஒரு அருமையான புத்தகமாக இருக்கிறது. இதில் பிரசங்கி புத்தகத்தினுடைய மேன்மை என்ன என்றால், இந்த வேதத்தில் தன்னை பிரசங்கி என்று இந்த சாலமோன் சொல்லிக் கொள்ளுகிறான். பிரசங்கி 1 எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கி 1:1-2. பிரசங்கி 1:1-2. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். இப்பொழுது சாலமோன் ஞானி வயது சென்ற முதியோராக மாறிவிட்டார். இப்பொழுது தன்னை அவர் தாவீதின் குமாரன் என்றும் எருசலேமின் ராஜா என்றும் பிரசங்கி என்றும் தன்னை குறிப்பிடுகிறார். பிரசங்கி என்று குறிப்பிடுகிறார். இந்த வேதத்தில் நாம புதிய ஏற்பாட்டில் தான் பார்க்குறோம் பிரசங்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் பிரசங்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் யாக்கோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். யாக்கோபு சொல்லிக்கொள்கிற இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், பிரசங்கி என்றாலும் போதகர் என்றாலும் ஒன்றுதான். ஞாபகத்துக் கொள்ளுங்க, பிரசங்கி என்றாலும் போதகர் என்றாலும் ஒன்றுதான். அதே எபேசிய 4:13 எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசிய 4:13, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த போதகர், இந்த பிரசங்கி எல்லாமே ஒன்றுதான் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆனால் ஒரு ராஜா தன்னை பிரசங்கி என்று கூறிக்கொள்வது எவ்வளவு ஒரு மேன்மையான காரியங்கள் பாருங்க. ஒரு பிரசங்கி என்று சொல்லப்படும் போது, ஒரு போதகர் என்று சொல்லப்படும் போது, அவர்கள் இந்த வேதத்தை மிக தெளிவாக படித்திருக்க வேண்டும். வேதத்தை மிக தெளிவாக படித்து அதற்கான விளக்கத்தை அவர்கள் சரியாக சொல்ல வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அவர்கள் போதகர்களாக பிரசங்கியாராக அவர்கள் மாற முடியும். இந்த சாலமோன் ஞானி தன்னை பிரசங்கி என்று சொல்லிக் கொள்கிறார். இப்பொழுது அவர் இந்த உலகத்தை பார்த்து மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் என்று குறிப்பிடுகிறார். ஒரு தாவீதின் குமாரனாக அல்ல, அல்லது எருசலேமின் ராஜாவாக அல்ல, இப்பொழுது ஒரு பிரசங்கியாக முற்றும் அறிந்த ஒரு போதகனாக இந்த ஞானி மாற்றம் அடைந்திருக்கிறான். இந்த மாற்றத்தை அடைவதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில சந்தித்ததான ஒரு அருமையான காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 1:1 எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 1:1. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகள்ல இவர் தன்னை இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனின் நீதிமொழிகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்பொழுது அவர் பிரசங்கி என்று குறிப்பிடல. நீதிமொழி எழுதப்படும் போது அவர் ராஜாவாக இருந்து தன்னை சாலமோன் என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். உன்னத பாட்டு 1:1 நீங்கள் பார்க்கப்படும் போது சாலமோன் பாடின உன்னத பாட்டு என்று குறிப்பிடுகிறது. சாலமோன் பாடின உன்னத பாட்டு. இப்போ இந்த உன்னத பாட்டு எழுதப்படும் பொழுது அவர் சாலமோன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அதே போல நீதிமொழிகள் எழுதப்படும் போது அவர் தன்னை சாலமோன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் பிரசங்கி எழுதப்படும் பொழுது தன்னை பிரசங்கி என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார். யோசித்து பாருங்க, ஏன் இப்படி தன்னை ஒரு பிரசங்கியராக அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் தன்னை மாற்றிக்கொண்டார்? இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த இந்த தாவீதின் குமாரன் இப்பொழுது எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் என்று அவர் பதிவு செய்கிறார். அந்த பதிவு செய்த அடுத்த வினாடி மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஒரு பிரசங்கியாக, ஒரு போதகனாக நான் உங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி குறிப்பிடுகிறேன். இது எல்லாமே மாயை. நீங்களோ அல்லது நானோ சொல்வதற்கான அந்த அருகதை நமக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால், நாமோ இந்த சாலமனை போல எதையுமே அனுபவிக்கவில்லை. நம்ம ராஜா கிடையாது, நம்ம சாதாரணமான ஒரு மனித குலம். ஆனால் இவன் இஸ்ரவேலை 40 அரசாண்ட ஒரு ராஜாவாக இருக்கிறான். இவருடைய ராஜ்யத்தினுடைய மேன்மை என்னவென்று பார்த்தால், அதன் பிற்பாடு இவன் இந்த மாயை என்று சொல்வதற்கான அர்த்தத்தை நாமும் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது 1:4 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 4 அதிகாரம். இப்பொழுது சாலமோனுடைய அவனுடைய லைஃப் பாருங்க, அவனுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 4:22. 1 ராஜாக்கள் 4:22 எடுத்துக்கொள்ளுங்கள், படியுங்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும், 60 மரக்கால் மாவும், 23 கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 மாடுகளும் ஆகும். ஒரு நாளைக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு இவ்வளவு பாருங்க. 1 கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகள், மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகள், 100 ஆடுகளும் ஆகும். இதில் நம்மில் எத்தனை பேர் கலைமான்களை பார்த்துருக்கீங்க, வெளிமான்களை பார்த்துருக்குறோம், வரையாடுகளை பார்த்துருக்குறோம்? யோசித்து பாருங்க. இந்த வேதத்தில் இந்த வரையாடுகளை குறித்து சொல்லப்படும் பொழுது யோபு புத்தகத்தில் ஒரு சரியான ஒரு பதிவு ஒன்று இருக்கு. யோபு புத்தகம் யோபினுடைய புத்தகம் 39:1 எடுத்துக்கொள்ளுங்கள். 39:1 வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ என்று யோபு பதிவு செய்கிறார். வரையாடுகள் ஈனும் காலத்தை யாராலும் அறிய முடியாது. நான் கூட ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய பிரீச்சர்கள், மலேசியாவில் வந்த பிரீச்சர்கள், நம்முடைய தைவான்லேருந்து வந்த பிரீச்சர்கள், நம்முடைய ஐஏ சேர்மேன்கள் இவங்களாம் வரப்படும் போது நான் அவர்களோடு கூட செல்வேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக நான் மொழிபெயர்ப்பாளராக அவர்களோடு கூட செல்வேன். அப்பொழுது மூணார் பகுதிக்கு செல்லப்படும் பொழுது அந்த மூணாருடைய மிக உயர்ந்தமான ஒரு மலை பகுதியில் தான் இந்த வரையாடுகள் காணப்படும். இந்த வரையாடுகள் நம்மை பார்த்த உடனே எல்லாமே ஓடிவிடும். அப்பேற்பட்ட இந்த வரையாடுகள் ஈனும் காலத்தை நீ அறிவாயோ என்று தேவன் யோபி பார்த்து கேட்கிறார். அப்பேற்பட்ட வரையாடுகள், ஏனென்றால் இந்த வரையாடுகளை காண்பது மிகுந்த கடினமான ஒன்று, மிகுந்த கடினமான ஒன்று. ஆனால் இந்த சாலமோன் என்கிறதான இந்த ராஜாவுக்கு ஒவ்வொரு நாளும், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாளும் கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், கொழுமையான பறவைகள் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகள், மேய்ச்சலிலிருந்து வந்த வந்த என்று சொல்லப்பட்டிருக்கு, மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகள், 100 ஆடுகள். எவ்வளவு ஒரு சுகபோகமான வாழ்க்கையை இந்த சாலமோன் வாழ்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். அதற்காக தான் குறிப்பிடுகிறேன், சாலமோனுடைய வாழ்க்கையில எவ்வளவு சுகம். ஒரு நாளைக்கு நமக்கு செலவு ஒவ்வொரு நாட்டிற்கும் வித்தியாசப்படுகிறது. யாராவது ஒருவராவது இப்பேற்பட்ட உணவை அவங்க தங்களுடைய வாழ்நாட்களில் சாப்பிட்டு இருப்பார்களா என்று பாருங்கள். சாலமோன் ஞானி அதை சாப்பிட்டிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக அதே 1 Kings 4:29 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தை புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கலாம். சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. ஒன்று, சாலமோன் சிறந்த ஞானியாக காணப்பட்டான். அவனை ஞானத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தை பார்க்கலாம், எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கலாம். சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. அவனுடைய காலகட்டத்தில் அவனுக்கு நிகனானவர்கள் யாருமே கிடையாது. அதே அதிகாரம் 34 சொல்லப்பட்டிருக்கு, சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிலும் நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஞாபகத்துக் கொள்ளுங்க, சாலமோனுடைய ஞானத்தை கேட்க, சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்கள் சாதாரணமான ஜனங்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே உலகத்திலே அரசாண்ட ராஜாக்கள். அந்த காலத்தில் ராஜாக்கள் அரசாண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ராஜாக்கள் வந்து சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு அந்த ஞானத்தை கேட்க வந்தார்கள். அப்பேற்பட்டதான சிறந்த ஞானி சாலமோன் ஞானி. அதே அதிகாரத்தில் 1 Kings 4:32 அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, சாலமோனுடைய நீதிமொழிகள் 3000, அவன் எழுதின பாட்டுகள் 1005. சங்கீதம் இருக்கு பாருங்க, சங்கீதம் மொத்தம் 150 தான், ஆனால் சாலமோனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுர் மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் மச்சங்கள் ஆவி ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியம் சொன்னான். அவனுடைய ஞானத்திற்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் குறித்தும் அவன் பாடல் எழுதியிருக்கிறான், நீதிமொழிகளை சொல்லியிருக்கிறான். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சாலமோனை போல சிறந்த ஞானி இந்த வேதத்தில் வேற யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஞானி தான் மாயை மாயை எல்லாம் மாயை என்று அந்த பிரசங்கி சொல்கிறான், சாலமன் ஞானி சொல்கிறான். அவன் சாப்பிட்ட சாப்பாடு, அவன் வாழ்ந்த வாழ்க்கை யாருமே வாழவில்லை. ஒரு உதாரணத்திற்கு நம்ம மீண்டுமாக அதே ராஜாக்கள் புத்தகத்தில் 11 நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 11 சொல்லப்பட்டிருக்கு, 3 எடுத்தவர்கள் படியுங்கள். 1 ராஜாக்கள் 11:3 அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். பாருங்க, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3 1, அவன் சாப்பிட்ட சாப்பாடு. அதற்கு அடுத்தது அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு. உலகத்தினுடைய அனைத்து ராஜாக்களும் வந்து அவனுடைய ஞானத்தை கேட்க வந்தார்கள். அவன் எழுதின பாடல்கள், நீதிமொழிகள் எல்லாமே அதிகமாக இருக்கிறது. அதன் பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையிலும் கூட அவனுக்கு ஒரு 700 மனையாட்டிகள், 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். யோசித்து பாருங்க, அவன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அனுபவித்திருப்பான் என்று பாருங்கள். இவனை போல யாருமே அனுபவிக்க முடியாது. நாம வாழ்க்கை குறித்து மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொன்னா, நாம் எப்பொழுதுமே மாயையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரையும் நம்ம மாயான உலகத்துல மாயையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாலமனை போல எதுவையும் நாமும் சரியானபடி அனுபவிக்கவில்லை. இப்பொழுது சாலமோன் வயது சென்றவனாக மாறிவிட்டான். மரணம் அவனை நெருங்கி கொண்டிருக்கு. சாலமோனுக்கு மரணம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது சாலமோன் தன்னை ஒரு பிரசங்கியாராக உணர்கிறான். இந்த உலகத்திற்கு கடைசியாக ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறான். தான் மரிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல செய்தி அவன் சொல்ல வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அந்த செய்தியினுடைய தொகுப்பு தான் பிரசங்கி 12. அதுல முதல் 2 மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சொல்லிட்டு இப்பொழுது அவன் என்ன குறிப்பிடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 13 பிரசங்கி 1:13 வானத்தின் கீழ் நடப்பதெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனு புத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார் என்று சொல்கிறான். இப்பொழுது சாலமோன் ஞானிக்கு கொஞ்சம் புத்தி வருது. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்கிறான். இதுதான் வாழ்க்கை. அப்போ நம்ம இதற்கு முன்பாக வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கை அல்ல, இது எல்லாமே மாயையாக இருக்கிறது. இப்பொழுது நான் மரிக்கப் போகிறேன், அதுதான் நிஜம். என் வாழ்க்கையில நிஜம் என்று சொன்னால் நான் மரணம் அடைய போவதுதான் நிஜமாக இருக்கிறது. அப்படி என்றால் சாலமோனுடைய ஞானம், அவன் சாப்பிட்ட சாப்பாடு, அவன் உடுத்தின உடை, அவன் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே இப்பொழுது மாயையாக மாறுகிறது. இப்பொழுது அவன் குறிப்பிடுகிறான், வானத்தின் கீழே நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்தேன், அது என் மனதுக்கு சரியாகப்படவில்லை. மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். அப்போ ஆக தேவனாகிய கர்த்தர் மனுஷன் பாடுபடும்படியாக, உபத்திரப்படும்படியாக, துன்பப்படும்படியாக, தனிமைப்படுத்தப்பட்டு வாழும்படியாக தேவன் இதை நியமித்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறான். அதனால் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 அதிகாரம் 16 படிங்க. இப்போது பிரசங்கி 2 அதிகாரம் 16 வசனம். பிரசங்கி 2 அதிகாரம் 16 வசனம். இதை நான் பார்ப்போம் என்று சொன்னால், 15-16 படிக்கிறேன். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போகும். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். இப்பொழுது சாலமோன் ஞானிக்கு மனதுக்கு சஞ்சலம் ஏற்படுகிறது. அவர் ராஜாவாக இருக்கப்படும் போது அவருக்கு சஞ்சலம் ஏற்படல, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அதற்கான ஒரு வசனத்தை இங்கே நாம் குறிப்பிடுவோம், நாம் பார்ப்போம். பிரசங்கி 2 அதிகாரம் 10 வசனம். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன் என்று சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். பாருங்க, அவர் எதையெல்லாம் விரும்பினாரோ, அவர் கண்கள் எதையெல்லாம் இச்சித்ததோ எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார். அவர் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் அவர் வேண்டாம் என்றே சொல்லவில்லை. எல்லாமே அவருக்கு கிடைத்தது. தேவன் எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணிவிட்டு இப்பொழுது அவர் மரண காலத்தில் அவர் யோசிக்கிறாரு. அவர் சொல்லுகிறது என்னவென்றால், மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். அப்போ இந்த வாழ்க்கையில நான் சம்பாதித்த ஞானத்தினால என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் சாப்பிட்ட சாப்பாட்டினால என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் அரசாங்கத்தில் ராஜாவாக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன? எதற்காக நான் ராஜாவாக மாறினேன்? என்னை எப்படி அவர்கள் அடக்கம் செய்கிறார்களோ அப்படியே ஒரு ஏழையும் ஒரு முட்டாளையும் அடக்கம் செய்கிறார்கள். மரணத்தில் நானும் முட்டாளும் ஒன்றாக மாறிவிட்டோம் என்று குறிப்பிடுகிறார். மரணம் உன்னை சரிசமமாக்குகிறது. மரணத்தில் மேன்மையானவர்கள் என்று கிடையாது. எல்லாரையும் இந்த பூமிக்கு கீழே தான் அவர்கள் புதைக்கிறார்கள். நம்முடைய எங்கள் நாட்டில் கூட, இந்தியாவில் கூட, நம்முடைய ஷாஜகான் அவருடைய மனைவிக்கு மும்தாஜ் மகால் ஒன்று கட்டினார். மாலையே தான் பெருசாக கட்டினார். தவிர அந்த அவருடைய மனைவியாகிய ஷாஜகானை அவர் மண்ணில் தான் புதைத்தார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் மேன்மை இருக்கு. அறிவாளிக்குரிய மேன்மை என்ன? ராஜாவுடைய மேன்மை என்ன? படித்தவனுடைய மேன்மை என்ன? பண சம்பாதத்தினுடைய மேன்மை என்ன? சுகபோகமாய் வாழ்ந்தவுடைய மேன்மை என்ன? ஞானி குறிப்பிடுகிறார், நான் குறிப்பிடவில்லை. மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவித்தது. அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரால் அவருக்கு ஏற்படுகிற அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ளாதபடி மடினால இவர் கடைசி காலத்தில் இவருடைய ஞானம், இவருடைய புத்தி எல்லாவற்றையும் இவர் வெறுக்க ஆரம்பித்து இது எல்லாமே மாயை என்று சொல்கிறார். மாயை என்று அவர் சொல்கிறார் என்று நாமும் இதில் நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த உலகம் மாயை நோக்கி பிரயாணப்படுகிறது. இந்த வாழ்க்கை மாயை என்பதை உணரும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தேவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரமும் உழைப்பு, பிரயாணம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சபை எல்லாவற்றையும் விட்டு பணம் சம்பாதிக்க வேண்டும், புகழ் அடைய வேண்டும், பதவியை அடைய வேண்டும் என்கிறதான ஒரே குறிக்கோளோடு மனுஷன் அலைந்து கொண்டே இருக்கிறான். அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு சாலமோன் ஞானி ஒரு புத்தி சொல்கிறார். 2 அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம், அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயை என்று குறிப்பிடுகிறார். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழறதுக்கு காரணம், அவன் இரவில் தூங்கப்படும் போது நிம்மதியாக சந்தோஷமாக அவன் இளைப்பாற வேண்டும். ஆனால் அவன் இளைப்பாறுதல் கிடையாது, அவன் சமாதானத்தை இழந்து விடுகிறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பதிவு செய்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பாருங்க, ஒரு தேவனுடைய வார்த்தை பாருங்க, ஒரு ராஜாவுடைய வார்த்தை பாருங்க. தேவனுக்கு முடிவில்லை, ராஜாவுக்கு முடிவு வந்து விட்டது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்போ ஜனங்க புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பொழுது எருமியா எப்படி புலம்பினாரோ, இந்த வேதத்தில் 66 புத்தகத்தில் புலம்பல் என்கிறதான ஒரு புத்தகம் இருக்கு. அதுபோல எல்லா நாடுகளும் நாட்டினுடைய ராஜாக்களும் அரசர்களும் உயர் அதிகாரிகளும் பெரிய பெரிய பிசினஸ் மேனும் சாதாரணமான குடிமக்களும் கூட புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா, அவர் தான் எழுதியிருக்காரு, சாலமன் ஞானி எழுதியிருக்காரு. புலம்ப ஒரு காலம் இருக்கு. எப்படி எரேமியா தன்னுடைய தேசத்திற்காக புலம்பினாரோ, என் தேசம் சிறைபட போகிறது, அதனால என்னால அழாமல் இருக்க முடியாது என்று சொல்லி எரேமியா புலம்பிக் கொண்டிருந்தான். ஆனால் இவர் ஞானி குறிப்பிடுகிறார், புலம்ப ஒரு காலம் உண்டு என்று குறிப்பிடுகிறார். அதுதான் இப்பொழுது பிரசங்கி என்று சொல்லப்படும் போது சாலமோனுடைய புலம்பல் போல இருக்கிறது. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே என்று அவன் குறிப்பிடுகிறான். நீங்க அதே பிரசங்கி புத்தகத்துல 3:10 படிங்க, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். இப்போ மனுஷங்க ஒரு காலத்துல பாடுபட வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு தொல்லையை நியமித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ இதற்கான ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா அவர் குறிப்பிடுகிறாரு. இந்த பிரசங்கி அவர் எழுதப்படும் போது அவர் மாயை குறித்து எழுதினாலும் கூட அதற்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று அவர் சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷருக்கு இல்லை என்று அறிந்தேன். தன்னுடைய வாழ்நாட்களில் மனுஷர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு இந்த உயிரோடு இருக்கிற வரையும் மகிழ்ச்சியாக இருங்க, அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்யுங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அவர் மரிக்கப்படும் போது கூட, பிதாவே இவர்கள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொல்லி அவர் நன்மையை செய்து கொண்டிருந்தார். அவர் நன்மையை செய்து கொண்டிருந்தார். யோசித்து பாருங்க, நாம நன்மை செய்கிறோமா? சாலமன் ஞானி கடைசி காலத்தில் சொல்கிறார், நன்மை செய்யுங்க, மகிழ்ச்சியா இருங்க, உயிரோடு இருக்கையில் நன்மை செய்யுங்க, வேறொரு நன்மையும் மனுஷருக்கு இல்லை என்று நான் அறிந்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக 4:6 வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் இரண்டு கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிறோம், அமைதலாக ஒரு பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம் என்று குறிப்பிடுகிறார். இந்த வாழ்நாட்கள்ல மனுஷர்கள் அதிக வருத்தம் அதிக மனசஞ்சலத்தோடு அவர் நிறைய சாப்பிடுவதை பார்க்கலாம், அமைதலோடு அமைதியாக ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஏன் இப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், 5:15 சொல்லப்பட்டிருக்கு, தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாக வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாக திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? என்ன லாபம்? நீ வாழ்ந்த வாழ்நாட்கள் முழுவதுமாக 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ நீ எல்லாமே காற்றுக்கு பிரயாசப்படுகிறாய் என்று குறிப்பிடுகிறார். நிர்வாணியாக வந்தாய், வந்தது போலவே நிர்வாணியாக திரும்ப போகிறாய். இதுல மாற்று கருத்து கிடையாது. நீ இந்த உலகத்துல சம்பாதித்த ஒன்றையும் உன்னுடைய கையிலே நீ எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார். ஞாபகம் இது கொள்ளுங்க, இந்த உலகத்துல சம்பாதித்த ஒன்றையும் நீங்கள் கொண்டு போவதில்லை. பின்பு எதற்காக இவ்வளவு பிரயாசப்படுறீங்க என்று தெரியல. பின்பு எதற்காக நாமோ இவ்வளவு பிரயாசப்படுகிறோம்? யோசித்து பாருங்க, எதற்காக பிரயாசப்படுகிறோம்? யாருக்காக சம்பாதிக்கிறோம்? யாருக்காக அதை வைத்து விட்டு போக போகிறோம் என்று புரியல. அவர் அதான் குறிப்பிடுகிறாரு. வந்த எப்படி அவன் நிர்வாணமாக வந்தவனோ ஒன்றும் கையிலிருந்து கொண்டு வராதபடிக்கு அப்படியே நிர்வாணமாக அவன் செல்ல போகிறான் என்று குறிப்பிடுகிறார். இது அவர் தன்னுடைய வாழ்நாட்களில அவர் அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. ஆக 6:12 குறிப்பிடுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், 6:12. நிழலை போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார் என்று குறிப்பிடுகிறார். இந்த வாழ்நாட்கள் என்று சொல்லப்படும் போது இது மாயையான ஒரு நிழலை போல இருக்கு. வாழ்நாள் நிழலை போல இருக்கு. மாயை என்றாலே ஒன்றும் கிடையாது, நிழல் என்றாலும் ஒன்றும் கிடையாது. ஆக இந்த வாழ்நாள் ஒரு நிழலை போல இருக்கிறது, மாயையாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த ராஜா ஒரு முடிவுக்கு வருகிறார். அந்த முடிவு என்ன என்று பார்த்தீங்கன்னா அதற்கு சொல்யூஷன் தராரு. இந்த மாயையான உலகத்திலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அது என்னவென்றால் ஒன்று நன்மை செய்யணும். அதற்கு அடுத்தது 11 பிரசங்கி 11:2 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது என்று குறிப்பிடுகிறார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உன்ன உணவும் உடுக்க உடையும் இருந்தால் போதுமென்று இருக்க கடவோம் என்று நம்முடைய பவுல் குறிப்பிடுகிறார். அதே போல சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார், 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. இப்பொழுது ஒரு கஷ்ட காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த கொரோனா பீரியட நம்ம வந்திருக்கிறோம். அப்பொழுது கூட நாம நமக்காக தான் வாழ்கிறோமே தவிர நாம அடுத்த நாள் அடுத்த மாதத்திற்கு என்ன செய்வோம் என்று சொல்லி பொருளை நாம் எல்லாருமே நம்ம இருப்பு வைக்கிறோம். நிறைய பொருளை வாங்கி வைத்துக்கொண்டு எப்படியாவது இந்த மாசத்தை ஓட்டி விடலாம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. என்னைக்காவது கிறிஸ்துவ சமுதாயம் என்று சொல்லப்படுகிற நாமும் யோசித்திருக்கிறோமா? வேதம் சொல்லப்பட்டிருக்கு, 7 பேருக்கு முடிஞ்சது குறைஞ்சபட்சம் 7 பேருக்காவது 8 பேருக்காவது நீ பங்கிட்டு கொடு. எது உன்னிடத்தில் இப்பொழுது இருக்கிறதோ அதை 7 பேருக்காவது 8 பேருக்காவது பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. ஆக இந்த உலகத்தில் எது நடைபெறும், இந்த பூமியின் மேல எது நடைபெறும் என்று யாராலும் கணிக்க முடியாது. இந்த 2020 இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே இப்பேற்பட்டதான வியாதி இந்த உலகத்தை தாக்க போகிறது என்று சொல்லி யாருமே கணிக்கவில்லை. அதுபோல இனிமேல் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அதனால நிறையா சம்பாதித்து 10-15 பேங்க்ல போயிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க பணத்தை போட்டுட்டு ரொம்ப நிம்மதியாக நம்ம இருக்கிறோம், ரொம்ப நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லல. வேதம் சொல்கிறது 7 பேருக்கோ அல்லது 8 பேருக்கோ பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. 7 பேர் கூட தேவையில்ல, 8 பேர் கூட தேவையில்ல. அட்லீஸ்ட் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவனுக்கு நீ உதவி செய். உன்னால் முடிந்தது, உன்னால் முடிந்தது நீ கொடு. ஞாபகத்துக்கு பண்ணுங்க, இந்த விதமான கஷ்ட காலத்தில் கூட எனக்கு கீழே யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நானும் இரண்டு பேரை தேர்வு செய்திருக்கிறேன் உதவி செய்வதற்காக. இரண்டு பேர் மிகவும் மோசமான வேழிகள், அன்றாடம் காட்சிகள். என்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நான் செய்கிறேன். நீங்களும் அப்படியாக செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிற்பாடு இன்னொரு ஒரு சொல்யூஷன் அவர் தராரு. அது என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் 12:1, இதுதான் அவர் முடிக்கிறது. இந்த மாயையான ஜீவ வாழ்க்கை எல்லாமே மாயை, பண மாயை, பொருள் மாயை, அறிவு மாயை, உணவு மாயை, உடை மாயை, பதவி மாயை, எல்லாமே மாயை என்று சொல்கிறவர் ஒரு காரியத்தை இந்த கிறிஸ்தவ உலகத்திற்கு அவர் பதிவு செய்கிறார். அவர் எழுதின கடைசி ஒரு அதிகாரம் இந்த 12 தான். 1 நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், இப்பொழுது நாம் தீங்கு நாளுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் ஞானி குறிப்பிடுகிறார், உன் வாலிப வயதில் உன்னை படைத்த தேவனை நினை. என்னை யார் படைத்தது? என் தாய் தகப்பன் என்னை பெற்றார்கள். அவர்களுக்கான முன்னோர்கள் யார்? அவர்களை படைத்தது யார் என்று சொல்லி, நீ இப்பொழுதாவது இந்த ஒரு காலகட்டத்தில் நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி வெலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிற ஒரு கொஞ்சமானதிலே ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிற ஒரு இருண்டு போகாததற்கு முன்னும், எந்திர சத்தம் தாழ்ந்ததினாலே தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வார்த்தைய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும், மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசித்தீமனும் அற்று போகாததற்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும், வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கினி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும், அவரே உன் வாலிப பிரயாயத்திலே நினை. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். அவருடைய சொல்யூஷன் என்ன? அவர் எதை சொல்ல விரும்பினார்? இந்த 12 முடிவில் அவர் என்ன சொல்ல விரும்பினார் என்றால், வாலிப வயதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினை. வயதான பிற்பாடு, ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு உன்னை அரசாங்கமோ இந்த இராணுவமோ எந்த துறைகளோ ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உன்னை வேண்டாம் என்று சொன்ன பிற்பாடு ஊழியத்துக்கு வர்றது, ஊழியம் செய்யறது விரும்பினா அதை தேவன் ஏற்றுக்கொள்றது கிடையாது. உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வரப்போகிறது, இன்னும் பெரிய பெரிய தீங்கு நாட்கள் வரப்போகிறதாக இருக்கிறபடினால உன் வாலிப பிரயாசத்தில் நீ வாலிபனா இருக்கப்படும் போதே அவரை நினை என்று சொல்கிறார். இந்த 11:9 வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லுகிறார். அவரு இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் தேவன் நியாயத்திற்க போகிறார் என்று குறிப்பிடுகிறார், நியாயத்திற்க போகிறார் என்று குறிப்பிடுகிறார். அதன் பிற்பாடு 8 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்தாலும் அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமா இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. அப்போ இருளின் நாட்கள் ஒன்று இருக்கிறது, என்றைக்குமே நாம புரிந்து கொள்ளலாம், என்றைக்குமே இந்த உலகம் மிக சந்தோஷமாக மிக சமாதானமாக இன்பத்தோடு அப்படியே இந்த உலகம் போய்கொண்டே இருக்கும் என்று சொல்லி நீங்க யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம். தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இங்கு சொல்லப்படுறது, நீ இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயே என்று குறிப்பிட்டதான சாலமோன் ஞானி இப்பொழுது கடைசியில ஒரு காரியத்தை மனித குலத்துக்கு வைக்கிறார். பிரசங்கி 12 அதிகாரம் 13 வசனம், காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. சாலமோன் ஞானி ஒரு குறிப்பிட்ட இடைப்பட்ட காலத்துல தேவனுக்கு பயப்படாமலே இருந்து விட்டார். விக்கிரகாரதனை செய்ய ஆரம்பித்தார், அநேக புறஜாதி பெண்களை திருமணம் செய்து விட்டார், இப்படி அநேக தவறுகளையும் பாவங்களையும் செய்து விட்டார். இப்பொழுது அவருக்கு இந்த கடைசி காலத்துல பயம் வந்து விட்டது. அதனாலே அவர் குறிப்பிடுகிற காரியத்தினுடைய கடைத்தொகை என்னவென்றால், தேவனுக்கு பயப்படு, தேவனுக்கு பயப்படு. நீங்க மனுஷங்களுக்கு பயப்படுறீங்க, வேலை செய்யற அதிகாரிகள் பயப்படுறீங்க, அரசாங்கத்துக்கு பயப்படுறீங்க, ஆனா தேவனுக்கு பயப்படுறது இல்ல. இன்றைக்கு யாருமே வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறோம். காரணம் என்ன? அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு. அப்போ நம்மாலே அரசாங்கத்திற்கு கட்டுப்பட முடிகிறது, அரசாங்கத்திற்கு பயப்படுகிறோம். காரணம் என்ன? தண்டனை, அதன் பிற்பாடு அபராத தொகை கட்ட வேண்டும், அபராத தொகை கட்ட வேண்டும், தண்டனை கிடைக்கும் என்று நீங்க பயப்படுறீங்க. அதனால யாரும் வெளியே வர்றதில்லை. ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு பயப்படு, தேவனுக்கு பயப்படு. இப்ப இந்த உலகமே ஒரு மனுஷனை தண்டிக்கிறது என்று சொன்னால் தேவன் கண்டிப்பாக தண்டிப்பார். யார் தேவனுக்கு பயப்படவில்லையோ அவர்கள் எல்லோரையும் தேவன் தண்டிப்பார். அதனால தயவு செய்து நீ எல்லாரும் தேவனுக்கு பயப்படுங்க. அதற்கு அடுத்தது, அவர் கற்பனைகளை கை கொள். இந்த வேதத்துல சொல்லப்பட்டதான தேவனாகி கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் நீ பயப்படு. பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனப்பண்ணுவாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக நினைப்பாயாக என்கிறதான கட்டளைக்கு பயப்படுங்க. அப்ப இந்த சாலமோன் ஞானியுடைய முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படணும். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய் என்று சொன்னால் அந்த 10 கட்டளைகளுக்கும் நீ கீழ்படியணும், அதை கை கொள்ளணும். அந்த பரிசுத்தமான அந்த ஆசரிப்பை, அந்த ஓய்வு நாள் ஆராதனையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது 10 கட்டளைகளில் ஒன்றாக இருக்கிறது என்று அவர் பதிவு செய்கிறார். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆக இந்த அருமையான ஒரு ஆராதனையில நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய சாலமோனை போல வாழ்ந்தவர்கள் யாருமே கிடையாது. அப்படி சுகபோகமாக வாழ்க்கை நடத்தினவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் சொல்கிறார், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி பதிவு செய்கிறார். பதிவு செய்துவிட்டு வாழ்க்கை ஒரு நிழலை போல இருக்கிறது. அறிவு பெருத்தவன், நோ பெருத்தவன் என்று குறிப்பிடுகிறார். அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று குறிப்பிடுகிறார். இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரே ஒரு காரியத்தை நீங்க செய்யணும், வாலிப வயதுல நீங்க உங்க சிருஷ்டிகரை நினைக்கணும், ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். நன்றாக வேலை செய்து விட்டு உலகத்தை அனுபவிச்சுட்டு கடைசி காலத்துல வந்து நான் ஊழியம் செய்யறேன், சபையில் இந்த பொறுப்பெடுத்துக்கிறேன், அந்த பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஞானம், உன்னுடைய இளமை எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்கு கொடுத்து விட்டு கடைசி நேரத்தில் இந்த உலகம் உன்னை புறக்கணிக்கிற பொழுது நீ தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நான் உங்க ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் தேவன் உன்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திற்கு தேர்வு செய்த 12 பேருமே சரியான வாலிபர்கள். இயேசு கிறிஸ்து 30 வயதுல ஊழியத்துக்கு வருகிறார். அவரோடு கூட வந்த அனைவருமே ஏறக்குறைய முப்பது வயதுடையவர்கள் எல்லாமே மிக சரியான வாலிபர்கள். இயேசு வாலிபர்களை தேர்வு செய்தார். அதன் பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் சரியான வாலிபன், தீமத்தேயு ஒரு வாலிபன், தீத்து ஒரு வாலிபன், பர்னபா ஒரு வாலிபன், சீலா ஒரு வாலிபன், எல்லாருமே வாலிபர்கள். ஆக உன் வாலிப பிரயாயத்தில் உன்னை படைத்த அந்த தேவனை நினை. தேவனுக்கு பயப்படு, அவருடைய கட்டளைகளை கடைப்பிடி. இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. தேவனை கர்த்தாமி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று பாடலே 177 பாடுவோம். 177. யாரும் உங்களுடைய இருக்கையிலே அமர்ந்திருக்க வேண்டாம், தயவு செய்து எழுந்திருங்க. இப்பொழுது 177 பாடலை பாடுவோம். தீவினை செய்யாதே மாசோதனையில் பொல்லாங்கனை வேண்டு போராட்டத்தினில் வீணாசையை மோற்றோ கீழடங்குவா ஏசையரை நம்பி வேண்டேகி போவார். ஆற்றி தீற்றியே காப்பா நீத்த மோதவி செய்வா மீட்பர் பலனைவா ஜெயம் தந்திடுவா. வீண் வார்த்தை பேசாமல் வீண் தொழரையும் சேராமலே நீக்கி நல்வழியிலோ நீஞ்சுக்கமோ அன்போ சற்றினுமிடா ஏசையரை நம்பி வேண்டேகி போவா. காப்பா நீத்த முதவி செய்வா மீட்பலனைவா ஜெயம் தந்திடுவா. மெய் விஸ்வாசத்திலே வேண்டுகினேந்தா போர்க்கிடம் பெற்றே பேர் வாழ்வடைவா. மானேஸ்வரின் பல சாந்தி செல்லுவா. ஏசையரை நம்பி வேண்டேகி போவா. ஆற்றி தேற்றியே காப்பா நீத்த முதவி செய்வா மீட்பர் பலனைவா ஜெயம் தந்திடுவா. இப்பொழுது நாம் ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். தேவனை கர்த்தர் இம்மட்டுமாக பாதுகாத்த தேவன் தொடர்ந்து நம்மை பாதுகாப்பார். அதனால எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருங்க, நன்மை செய்யுங்க. 8 பேருக்கும் 7 பேருக்கும் உங்களிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொடுங்கள். அல்லது ஒருவருக்காவது இந்த COVID-19 இந்த பீரியடில் நீங்கள் ஒருவருக்காவது உதவி செய்திருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, 7 பேருக்காவது 8 பேருக்காவது பகிர்ந்து கொடு. இந்த பூமியில் எது நடைபெறுமோ அது உனக்கு தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அட்லீஸ்ட் ஒருவருக்காவது நீங்கள் உதவி செய்யவில்லை என்று சொன்னால், நான் உதவி செய்யவில்லை என்று சொன்னால், நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கான அந்த தகுதி இழந்து விடுவோம். தயவு செய்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதுக்குள்ளாக நம்மை விட யார் ஏழையாக இருக்கிறார்கள், நம்மாலே எவ்வளவு உதவி செய்ய முடியும், குறைஞ்சபட்சம் அதிகமாக சொல்லவில்லை, குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. தேவனை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், இந்த சிறையிருப்பை மாற்றுவார், மீண்டுமாக இந்த பூமி இந்த உலகம் பழையபடியாக இயங்கும்படியாக செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் எல்லோரும் முழங்கற்படியிடுவோம், ஜபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனை கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக தேவனை கர்த்து அடுத்த வாரம் சந்திக்கும்படியான ஒரு கிருபையை செய்வார் என்று நான் நம்புகிறேன். மீண்டுமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற வரையில் தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு, தயவு நம்மோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். மீண்டுமாக இந்த ஆராதனையை சகோதரர் மூர்த்தி இடத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். God bless you. நன்றி. வணக்கம்.